நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவோம். நேயர்களே, போட்டித் தேர்வுக்கு தயாராவோம் என்ற நமது தொடர் நிகழ்ச்சியில் சென்ற வாரம் அறிமுக நிகழ்ச்சியாக ஐஏஎஸ் தேர்வுகள் எவ்வாறு எப்போது நடத்தப்படுகின்றன என்பது குறித்த விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக நீர்நுட்ப மையத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றும் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட் டி அருள்குமார் அவர்கள். இந்த வாரம் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான வயது வரம்பு என்ன, அந்த தேர்வுகளுக்கு தயாராவோர் என்னென்ன பாடங்களை படிக்க வேண்டும், எப்படி தயாராக வேண்டும் என்பது குறித்து கூற இருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக அமைகின்றது. இன்று நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவிகள் இந்த போட்டித் தேர்வுகள் குறித்து தங்களுக்கு உள்ள சந்தேகங்களை கேட்டு அருள்குமார் அவர்களிடமிருந்து விளக்கம் பெற இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
வணக்கம் நேயர்களே. போட்டித் தேர்வுக்கு தயாராகவும் என்ற நிகழ்ச்சியில் நாம் வந்து இந்த 2வது வாரமாக பேச போகிறோம். முதல் நாள் நம்ம என்ன பேசணும்னா, ஐஏஎஸ் தேர்வுனா என்ன, யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, அது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எந்தெந்த மாதிரிலாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தோம். இன்றைக்கி வந்து 2வது நாளில் வந்து நம்ம ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆகுனா அவருக்கு குறைந்தபட்சம் வயது என்ன, ஒருத்தர் வந்து எத்தனை தடவை வந்து ஐஏஎஸ் எழுதலாம் போன்ற பல தகவல்களை மாணவர்களிடம் நம்ம விவாதிக்க போகிறோம்.
வணக்கம் சார், என் பேர் இளமதி, நான் 2ஆம் ஆண்டு உணவு பதன்சை பொறியியல் துறை படிக்கிறேன். நீங்கள் வந்து போன வாரம் ஐஏஎஸ் போட்டித் தேர்வு எப்படி தயாராகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கீங்க. அதில் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐஏஎஸ் எழுதுறதுக்கு குறைஞ்சபட்சமான அடிப்படை கல்வி தகுதியை பற்றி சொல்லுங்கள்.
அதாவது இது முக்கியமான கேள்விமா, ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து குறைந்தபட்சம் அல்லது அடிப்படை கல்வி தகுதியாக ஒரு பட்டதாரியாக இருக்க வேண்டும். அது வந்து அறிவியல் பட்டதாரியாக இருக்கலாம் அல்லது ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் பட்டதாரியாக இருக்கலாம், ஒரு பட்டதாரி வந்து இதுக்கு எலிஜிபிள்ங்க.
வணக்கம் சார், என் பேர் மஞ்சுஷா, நான் 2ஆம் ஆண்டு உணவு பதன்சை பொறியியல் துறையில் படிக்கிறேன். இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் வந்துட்டு யார் வேணால் எழுதலாமா, இல்லை அதுக்கான குறைஞ்சபட்ச வயது வரம்பு ஏதாவது இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
நிச்சயமாக எல்லா ஒரு பதவிக்கும் வந்து வயது வந்து கண்டிப்பாக இருக்கிறது. இதுக்கு நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா வயது வந்து குறைந்தபட்ச வயதாக 21 வயதை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 21 வந்து எல்லாருக்கும் பொருந்தும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக மத்திய அரசாங்கம் வந்து ஏப்ரல் மாதம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிக்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா அட்டம்ப்ட்டுக்குமே, அதாவது டிஃப்ரெண்ட் கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க, ஜென்ரல் அல்லது ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பிரிவினர். அடுத்தது ஓபிசி, பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடிய பிரிவினர் அப்படின்னு, அது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி அண்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவினா பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை வயசுக்குள்ளே எழுதலான்னா 30 வயசு வரைக்கும் ஒருத்தர் வந்து ஓப்பன் கேட்டகரி எழுதலாம். அதே ஓபிசி கேட்டகரி அதர் பேக்வர்ட் கிளாஸ் அந்த சர்டிஃபிகேட் மூலிமா அவங்க எழுதுனாங்கன்னா 33 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டி வந்து 35 வயது வரைக்கும் எழுதலாம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பும் வந்து எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம் அப்படின்ற நடைமுறை இப்போ இருக்கிறதுங்க.
வணக்கம் சார், என் பேர் கீதா, ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் படிக்கிறேன். சார், ஒருத்தர் வந்து எத்தனை தடவை ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியும், அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் தான் எழுதணுமா, இந்தந்த துறைக்கு இவ்வளோ தான் இவ்வளோ முறை தான் எழுத முடியும் ஏதாச்சும் இருக்கா?
நல்ல ஒரு கேள்விமா, இது வந்து மிக முக்கியமான கேள்வியும் கூட. அதாவது ஒருத்தர் வந்து எத்தனை தடவை வேணாலும் ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படி எழுதலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும். அது நான் சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து ஏப்ரல் மாதம் ஒரு வெளியீட்டு அறிக்கையில் இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி அது ஜென்ரல் கேட்டகரி 4 தடவையும், ஓபிசி கேட்டகரி வந்து 7 தடவையும், எஸ்சி எஸ்டி வந்து 21 வயசுலேருந்து 35 வயது வரைக்கும் எத்தனை வரை வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் இந்த அட்டம்ப்ட் வந்து போதாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டித் தேர்வுகளை தயாராகின்றவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மத்திய அரசாங்கம் அனைத்து தரப்பினருக்கும் இரண்டு இரண்டு அட்டம்ப்ட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், அதாவது ஜென்ரல் கேட்டகரி 4-2 சேர்த்து 6 தடவை எழுதிக்கலாம், ஓபிசி வந்து 7-2 9 தடவை எழுதிக்கலாம், எஸ்சி எஸ்டி 21-35 வரைக்கும் எத்தனை வரைமனாலும் அவங்க வந்து அந்த வயதுக்கு உட்பட்டு எழுதிக்கலாம்.
நன்றி சார். அடுத்த கேள்வி, இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு எந்த மாதத்தில் நம்மளுக்கு அந்த அறிவிப்பெல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார்.
ஐஏஎஸ் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக மே மாதம் 2nd week அல்லது ஜூனுக்குள்ளே அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து வெளியிடுறாங்க. அவங்க வந்து வெளியிடக்குள்ள மொத்தம் 2 வகையாக இருக்குது, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பிரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ்க்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எழுதுவாங்க, இன்னொன்று இந்திய வனப்பணிக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிறது. நீங்கள் ஐஏஎஸ் எழுதுறது வந்து ஐஏஎஸ் மட்டும், இதை வந்து ஆன்லைனில் மட்டும் தான் இப்போ தற்பொழுது குறிப்பிட்ட ஏரியா தவிர மற்ற எல்லா இதுக்கும் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் நம்ம அனுப்ப முடியும். அப்படி அனுப்பும்போது 3 விதமாக குவஸ்டின் கேட்கும், நீங்கள் வந்து ஐஏஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லாது வந்து ஐஎஃப்எஸ் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லாது போத்து ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து ஐஏஎஸ் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா ஐஏஎஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு அறிவியல் பட்டதாரி மட்டும்தான் இந்திய வனப்பணி எக்ஸாமுக்கு எழுத முடியும். ஆனால் வந்து ஒரு பிஏ இலக்கியமோ அல்லது தமிழ் படித்தவங்களோ வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்திய வனப்பணியை வந்து அவங்களால் எழுத முடியாது. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து அறிவியல் பட்டதாரி மட்டும்தான் எலிஜிபிள். 2015 டைம் டேபிள் வந்து யூபிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. 23rd ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்கம்மா. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2nd week டு 3rd week அந்த யூபிஎஸ்சிலேருந்து வழி வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், அதை வந்து பாஸ் பண்ண பிறகு அப்புறம் மெயின்ஸுக்கு தனியாக அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆனவங்க, இந்த ப்ரிலிம்ஸ் வந்து நான் 23rd அதுலேருந்து ஒரு மேக்ஸிமம் 40 நாளுக்குள்ளே ப்ரிலிம்ஸுக்கான ரிசல்ட்டு வந்து நமக்கு வெளியே வந்துடும். ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்துருக்கு, நீங்கள் ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது மெயின்ஸ் அப்ளை பண்ணணும், அதுக்கு தனியாக திருப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணும். லாஸ்ட் டைம் 2013-14 கிட்டத்தட்ட 500,000 பேர் வந்து 1,090 போஸ்ட்டுக்கு 500,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து முதல் நிலை தேர்வுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜ்லேருந்து மெயின் ஸ்டேஜுக்கு போகக்குள்ள ஒரு 1:15 அப்படின்ற ஒரு, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 15 பேருன்ற விதத்தில் வந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து வடி கட்டிடுவாங்க. கடைசியில் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதக்குள்ள ஒரு மேக்ஸிமம் 1,000 போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 15,000 பேர் தான் வந்து எலிஜிபிள், உள்ளே போக முடியும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு.
இப்போ ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ரெண்டுக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா சார், அதுக்கு எழுதும்போது நம்மளுக்கு ரெண்டுமே எக்ஸாம்ஸ் எல்லாம் வேறு வேறு டேட்டில் அந்த மாதிரி வரும் இல்லை சார், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை சார்?
நல்ல கேள்வி கேட்டாங்க. ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2012 வரைக்கும் டைரெக்டாக ஒரு மெயின் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும், 1400 மார்க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருந்தது. 2012 அப்புறம் வந்து 12-13 அந்த எக்ஸாமில் வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து ஐஏஎஸ்ஸோட இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும். ஒருத்தர் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஐஏஎஸ்ஸை செலக்ட் ஆனார்னா அவருக்கு தனியாக வந்து மெயின்ஸ் நடக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து காமன் ஃபார் போத் ஐஏஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸு, ஆனால் கட் ஆஃபும் ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. ஏன்னா வந்து ஐஏஎஸ் கிட்டத்தட்ட 1,000 போஸ்ட் வந்து இருக்கும், ஆனால் ஐஎஃப்எஸ்க்கு அதிகபட்சமாக ஒரு 80-85 தான் இருக்கும். ஸோ ஐஏஎஸ்க்கு தனி கட் ஆஃப் மார்க்கும் ஐஎஃப்எஸ்க்கு தனி கட் ஆஃப் மார்க்கும் பிரிச்சுருவாங்க. நீங்கள் இப்போ ஒரு வேளை வந்து ஐஏஎஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஐஏஎஸ்க்கு உண்டான கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா ஐஏஎஸ்க்கு வந்துடுவீங்க. இல்லை ஐஎஃப்எஸ் வந்து நீங்கள் ஆப்ஷன் போட்டு ஐஎஃப்எஸ்க்கு நீங்கள் கட் ஆஃப் மார்க் மினிமம் கட் ஆஃப் மார்க் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஐஎஃப்எஸ் எக்ஸாம் மெயின்ஸுக்கு போயிடலாம். இப்போ தற்சமயம் என்ன நடந்ததுன்னா லாஸ்ட் டைமு ஐஏஎஸை விட ஐஎஃப்எஸ்க்கான கட் ஆஃப் அந்த தகுதி மதிப்பெண் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் போத்துன்னு போடக்குள்ளே ஐஎஃப்எஸ் கிடைக்கலனாலும் ஐஏஎஸ் கிடைக்கும்.
சார், இப்போ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சம்மந்தமாக அதை அட்டன் பண்ணனா வேறு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியும், அப்புறம் அதுலேயே என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
இவங்களும் நல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. அதாவது எல்லாருமே வந்து ஐஏஎஸ் என்றவரும் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் மொத்தம் 25 சர்வீசஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஐஏஎஸ், அதுக்கு அடுத்தது ஐஏஎஸ் தான் டாப்பில் இதில். கடைசி அந்த 25வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பி கிரேடு போலீஸ் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து ஐஏஎஸில் கடைசி சர்வீஸு. இந்த சர்வீஸை வந்து எப்படி பிரிப்பாங்க வகைப்படுத்துவாங்கன்னா பேஸ்ட் ஆன் தி மார்க். இப்போது நியூ பேட்டர்ன் பிரகாரம் 2075 மார்க் வந்து இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டோட்டலாக ப்ரிலிம்ஸ் விட்டுருவாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து 400 மார்க்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரி தான் அந்த ப்ரிலிம்ஸு. மெயின்ஸு மற்றும் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அல்லது இன்டர்வியூக்கு சேர்த்து 2075 மார்க்குங்க. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதிலேருந்து ஃபஸ்ட்டு வரிசையாக இது பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு இந்தியா லெவலில் ஒரு ஹையஸ்ட்டாக ஃபஸ்ட் ரேங்க் வராங்க அப்படின்னா ஒரு 1100 பக்கம் எடுப்பாங்க. 1000 to 1100 எடுக்கவங்களும் அவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் பணிக்கான பணி ஒதுக்கிடுவாங்க. பேஸ்ட் ஆன் த அதாவது உங்களுடைய விருப்பம், நீங்கள் மெயின் எக்ஸாம்லேயே நீங்கள் வந்து விருப்பம் கொடுக்கலாம். ஒரு ஒருத்தவங்க வந்து ஐபிஎஸ் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணுன்ற குறிக்கோளோட ஐபிஎஸ் ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து டாப் 10 ரேங்க்குள்ளே வந்துடுறாங்க. டாப் 10 ரேங்க்குள்ளேன்னா கம்பல்சரி ஃபஸ்ட்டு 100 போஸ்ட் எப்போவுமே வந்து ஐஏஎஸ்க்கு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் 10 ரேங்க்குள்ளே வந்து அவர் ஐஏஎஸை சூஸ் பண்ணலை, ஐபிஎஸ் பணியை சூஸ் பண்ணவங்களே அவருக்கு ஐபிஎஸ் பண்ணி தான் ஒதுக்குவாங்க.
சார், 400 மதிப்பெண்களுக்கு வந்து எழுதுகிற மாதிரி தேர்வுன்னு சொன்னீங்களே சார், அதில் விருப்ப பாடங்கள் மட்டும்தான் உண்டா இல்லை ஜென்ரலாக எல்லா நாலேஜுமே தேவைப்படுமா?
அதான் நீங்கள் கேட்டது வந்து ப்ரிலிம்ஸில். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜிகே ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, கான்ஸ்டியூஷன் அண்ட் பொலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, ஃபுல்லாக ஜென்ரல் சயின்ஸ், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பேப்பர் 1 வரும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு, மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். அப்போ 200 மார்க் ஆச்சுங்களா? இது வந்து ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பரோட கொஸ்டின் எப்படி இருக்குன்னா மொத்தம் 80 கொஸ்டினாக இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2.5 மார்க்கு. இந்த கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ், இங்கிலீஷ் நாலேஜை பேஸ் பண்ணுறதையும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு அண்டு ரீசனிங், அனலிட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் மென்டல் எபிலிட்டி, நுண்திறன் பரிசோதிக்கும் அளவுக்கு இந்த 2nd தாள் வந்து இருக்கும். இதில் வந்து 2 விதமாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் வந்து மினிமம் வந்து மார்க் வச்சுருப்பாங்க. அந்த மினிமம் மார்க்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா தான் இந்த பேட்டர்னில் வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் 200 மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த 100 கொஸ்டினில் அதிலே வந்து ஒரு 180 எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பரில் வந்து மொத்தமே 200 எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். 180 எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பரில் வெறும் 20 எடுத்தார் அப்படின்னா ஒரு உள்ளே போக முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அப்படி முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பேப்பருக்குன்னு மினிமம் ஒரு மார்க் வந்து 200 ஒரு 60 இல்லைனா 70 வச்சுருப்பாங்க. அந்த மார்க்கை நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அடுத்த பேப்பர் இது பண்ணுவாங்க. அதேமாதிரி செகண்ட் பேப்பர்லேயும் நீங்கள் வந்து 80 மார்க்கு இல்லை 70 மார்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மினிமம் மார்க்ஸ் நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த இதுக்கு போக முடியும். இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரே சப்ஜெக்டில் புலமை பெற்று மனப்பாடம் செஞ்சு அதுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற காரணத்துக்கு ரெண்டுத்துலேயும் வந்து ஒருத்தர் நல்ல அறிவு, ஒருத்தர் பொது அறிவுலேயும் நல்ல அறிவு இருக்கணும். இன்னொன்று 2nd பேப்பர் வந்து ஆங்கிலம் மற்றும் நுண்ணறிவு, ரீசனிங் அண்டு அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து என்னென்ன தகுதிகளாக வேணும்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து அடிப்படை மதிப்பெண்களை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ரெண்டுத்துலேயும் வந்து அந்த அடிப்படை மதிப்பெண்ணை வந்து தாண்டி அதேமாரி வந்து அதிக எவ்வளோ எடுக்கிறீங்களோ மார்க் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும்.
ஸோ செகண்ட் பேப்பர் எழுதுறீங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க, அப்போ கிராமப்புற ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து கண்டிப்பாக கோச்சிங் சென்டர் போகணும் அப்படிங்கிற அவசியம் வருமா?
கண்டிப்பாகம்மா. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ப்ரீவியஸாக இந்த எக்ஸாம் வந்து பழைய சிலபஸ் 2010 வரைக்கும் ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தாள் வந்து ஜிகே இருக்கும், பொது அறிவு. செகண்ட் பேப்பர் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட், விருப்ப பாடமாக ஒரு பாடம். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்குள்ள நம்ம வேளாண்மை வந்து இங்கே படிக்கிறோம், அதனால் வேளாண்மை பற்றி ஃபுல்லாக படிச்சிடலாம். இன்னொன்று ஜிகே பொது அறிவும் வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, மேகசின் படிக்கிறது, நியூஸ் கேட்குறது மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட். நம்ம வேளாண்மை வரக்குள்ளே நம்ம அதை சம்மந்தம் 4 படிக்கிறோம், ஃபீல்டு நல்லா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா அதை பற்றி எழுதிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜிகே பேட்டர்னும் நல்லா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டில் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வந்துறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஆப்டிடியூடு, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் அண்டு காம்ப்ரஹென்ஷன் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து வச்சுட்டாங்க. இது வைக்கக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிராமப்புற மாணவர்களுக்கு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த சர்வீஸ் வந்து 2011 இந்த சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. இந்த சர்வீஸ் வந்து 2010 வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும், கிராமப்புற மக்களும் சரி அல்லது ஒரு ஸ்டடி சென்டரில் படிக்கிறவங்களும் சரி ஓரளவுக்கு எல்லாமே என்ட்ரு ஆனாங்க. ஆனால் இப்போ இந்த சர்வீஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுவே வந்து ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமி போகக்குள்ள அங்கே வந்து அதுக்கான கோச்சிங் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கான கோச்சிங் வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, நம்ம அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போன்ற பெருநகரங்களில் மட்டும்தான் வந்து இந்த கோச்சிங் சென்டர் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மற்ற எங்கேயுமே அந்தளவுக்கு பிரபலமான ஒரு கோச்சிங் சென்டர் இல்லை. அங்கேயுமே வந்து கோச்சிங்கில் பார்த்திங்கன்னா 200 பேர் தான் வருஷத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மூலிமா அண்ணா ஐஏஎஸ் அகாடமி மூலிமா 200 பேருக்கு வந்து இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து எழுதிட்டுருக்காங்க. ஆனால் வெறும் 200 பேருக்கு மட்டும்தான் அங்கே இலவசமாக பயிற்சி அளிக்கிறாங்க. மற்றவங்க வந்து கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் பார்த்திங்கன்னா டெல்லி போய் படிக்கிறதோ இல்லை சங்கர் ஐஏஎஸ் அகாடமி போன்ற ஸ்டடி சென்டரில் வந்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு இது வந்து முக்கியமாக ரொம்ப தடைப்பட்டுருக்கு. இதை வந்து எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோட ரெண்டு பேப்பருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பொது அறிவும் படிக்கணும், இரண்டாவது தாளுக்கான புத்தகம் அப்ஜெக்டிவ் அக்ரிகல்ச்சர் அதாவது சொல்லக்கூடிய ஆர்எஸ் அகர்வால் புக்கு, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் போன்ற புத்தகங்களை நாமளே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் நம்ம பேங்க்குக்கான கோச்சிங் அகாடமி சென்டர் நிறைய வந்துருச்சு, அதனால் பேங்க்குக்கான கோச்சிங் நம்ம போனோம்னா இதை வந்து ஓரளவுக்கு இந்த எக்ஸாம் வந்து இது பண்ண முடியுமா. அதாவது முயற்சி விடாமல் நம்ம அட்டம் கொடுத்துட்டே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வெற்றி பயணத்தை தொடரலாமா.
நேயர்களே, இதுவரை போட்டித் தேர்வுகள் குறித்த மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தார் நமது பல்கலைக்கழக நீர்நுட்ப மையத்தின் இளநிலை ஆராய்ச்சி உதவியாளர் டி அருள்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் எழுத வேண்டிய மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.